நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளோடு SBS தமிழ் ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் நான் மதிவாணன். இந்திய இலங்கை மீனவர்களிடையே காணப்படுகின்ற பிரச்சினைகள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சினைகளாக தொடர்ந்து செல்கின்றது. எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களது மீன்பிடி உபகரணங்களை இலங்கை அரசு அரசுடைமையாக்குவதும் கைதாகும் மீனவர்கள் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்படுவதும் தொடர் கதையாக செல்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கடற்பரப்பில் இலங்கை இந்திய மீனவர்களிடையே மோதல்கள் இடம்பெறும் செய்திகளும் அவ்வப்போது வெளிவருவதும் தம்மை இலங்கை கடற்படையினர் தாக்கியதாக இந்திய மீனவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் அதற்கு இலங்கை கடற்படையினர் மறுப்பு தெரிவிப்பதும் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற கதையாக இருக்கின்றது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவரை இந்திய மீனவர்கள் பிடித்துச் சென்று தமிழக காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளதாக இலங்கை மீனவர்களின் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. படகொன்றில் மூவர் சென்றதாகவும் அதில் இருந்த இருவர் தப்பித்துக் கொண்டதாகவும் ஒருவரை இந்திய மீனவர்கள் அழைத்துச் சென்றதாகவும் தப்பித்துக் கொண்ட மீனவர்களில் ஒருவர் தெரிவித்ததோடு நடந்த சம்பவத்தை இவ்வாறு விவரித்தார்.
நான் சாப்பாடு தான் போனாங்க, இந்த கடல் ஒன்று மடுக்கன்னு போயில போவங்களுக்கு சரியான அடியும் காலுதான் குத்துக்காயம் எல்லாரும் எங்களுக்கு தாக்கினா அதுக்கு போட்டெல்லாம் முடிஞ்சிட்டேன். அவர் அடிச்சு அவரை மட்டும் கொண்டு போனது எனக்கு கத்தியால் எல்லாம் குத்தினேனும் மாமா பிடிக்க கத்தியால் குத்தினேனும் நாங்கள் சமாளிக்கிறோம். அப்படின்னா சின்ன பேர் ரெண்டு பேர் போனாங்க. அவர் ஒரு ஆள் தான் மெரியால் போனத்தில் நான் சாப்பாடு வைக்கிதான் அவர் அடித்த எங்களுக்கு கத்தியாலெலாம் குத்தி வெட்டல் குண்டெல்லாம் அடிச்சு எரிஞ்சவனும் சேரா போத்தல் எல்லாத்தாலையும் எரிஞ்சவனும் அவன் ஒரு சாமான முடிக்கல.
மீனவர்கள் குற்றம் செய்கின்ற போது இந்திய இலங்கை சட்டங்களின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சமாச தலைவர் ஆலம் தெரிவித்துள்ளார்.
ஒரு படகிலே மூவர் சென்றதாகவும் அதில் கைகலப்பு ஏற்பட்டு இருவர் தப்பித்ததாகவும் ஒருவர் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் தான் அந்த செய்தி சூடுகின்றது. உடல் ரீதியாக அவரை துன்புறுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையிலும் இந்தியாவிலும் பொதுவான சட்டங்கள் இருக்கின்றது. சட்டத்தினூடாக நிறுத்தி அவர்கள் செய்த குற்றத்துக்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்றுதான் எங்களது வடமாகாணத்தில் இருக்கின்ற மீனவர்கள் தலைவராக நாங்களும் சரி வடபகுதி மக்களும் தமிழக மக்களை அவ்வாறு தான் பார்க்கின்றார்கள்.
இலங்கை மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு இலங்கையின் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இதனை அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார்.
எங்களுடைய கடல் பரப்புக்கு வந்து இந்திய மீனவர்கள் எந்த அளவு அட்டூழியம் புரிகின்றார்கள் அட்டகாசம் செய்கின்றார்கள் என்பது முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்குமே தெரிந்தபடியும் எங்களுடைய கடல் பரப்பில் தத்தளிக்கின்ற பொழுது அல்லது எங்களுடைய வலைகளை வல்லங்களை அறுத்து உடைத்து நொறுக்குகின்ற பொழுது இவர்கள் தாங்களுடைய தொப்புள் கூடி உறவாக சகோதரனாக பார்த்து அவர்களை பராமரித்தவர்களே இலங்கை மீனவர்கள். இன்றைக்கு எங்களுடைய ஒரு நபரை கைது செய்து அல்லது அவரை கடுமையாக தாக்கியிருக்கின்றார்கள். அந்த கடுமையான தாக்குதலுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம்.
இலங்கை மீனவர்கள் தமது உடைமைகளை களவாடியதாக இந்திய மீனவர்களின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இந்திய மீனவர்களில் ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார்.
லோன் போட்டு ரெண்டு போட்டு வந்தாங்க. ரெண்டு போட்டு வந்து ஒரு போட்டு ஏறி ஜிபிஎஸ் எக்கோ சிலிண்டர் மூணு செல்லு வலை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அடிச்சாங்க. அடிச்சு ஒரு ஆளு கையில வேற விட்டு இது பண்ணி பார்க்க முடியல. அப்புறம் போய் இன்ஜினை கழட்ட போனாங்க. இன்ஜினை கழட்ட போய் ஒரு ஆள்கிட்ட நாங்க அடிச்சிட்டோம்.
யாழ்ப்பாணம் தையிட்டி திச விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை உரிய மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்று கோரி போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பில் அரச பிரதிநிதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடந்த காலங்களில் பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த காணிகளை அளவீடு செய்யும் முயற்சி பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையில் கைவிடப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. உரிய உத்தரவாதங்களை தர அரச அதிகாரிகள் மறுத்தமையால் இந்த நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் காணி உரிமையாளர்கள் சிலர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்கள்.
இந்த காணி வந்து அழைக்கப்படுவது காணி உரிமையாளரிடம் விடுவிப்பதற்காக என்பதனை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தோம். குறிப்பாக அது வந்து எங்களோட பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கை சேர்ந்த தெளிப்பள்ளி பிரதேச செயலரால் லெட்டர் ஹெட்ல அந்த கடிதத்தை கேட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கடிதம் வந்து தரப்படவில்லை.
நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாங்கள் கேட்டது லெட்டர், தாங்களா வலிக்கிட்டு உள்ளுக்கு இருந்து கதைச்சிட்டு தாங்களா வலிக்கிட்டு போயினோம்.
சிறியதோர் விடயத்திற்காக இந்த பணிகள் நடைபெறாமல் போயுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்தார்.
அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்லே கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் ஆறு அதிகாரிகளும் வேறு வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள் ஆகியோர் தெல்லிப்பள்ளி பிரதேசியாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய இத்தகைய நடவடிக்கை உண்மையிலே இந்த காணி அளவீடு தொடர்பான ஒரு முட்டுப்புள்ளியை வைப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களால் எடுக்காமல் முடியவில்லை.
காணி உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையால் இந்த முயற்சி தோல்வியடைந்ததாக யாழ் மாவட்ட ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.
உங்களுக்காகத்தான் நாங்கள் போராடி எல்லா அதிகாரிகளோடும் கதைத்து உள்ளுக்கிருந்த பௌத்த துறவிகளோடும் இதை பற்றி கதைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அழைக்க தொடங்கும் பொழுது தாங்கள் லெட்டர் ஹெட்ல போட்டு தந்தா தான் தாங்களை அக்செப்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி இன்றைக்கு எங்களுக்கு இதாவது தோல்வி ஆயிட்டது. ஏனென்றா அந்த காணி உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையால இந்த முயற்சி வந்து இன்றைக்கு தோல்வியாகிவிட்டது.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதியில் காணப்படுவதால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என அதற்காக 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார்.
ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் சில 80 தொகுதிகளின் இருப்புகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எத்தனை 80 தொகுதிகள் காணப்படுது, என்ன விதமான நிலையில் காணப்படுகின்றது என்றது சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னரே முழுமையாகவும் தெளிவாகவும் கூற முடியும். இந்த அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெறும்.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.